தென்றல் ஆகஸ்ட் 2012 இதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. பேராசிரியர் நினைவுகள். உபமை ஆடற் கூத்தியா அஸ்திவாரமா? ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நாங்கள் ஆசிரியரிடம் வள்ளுவத்தில் கற்ற பால பாடங்களில் ஒன்று வள்ளுவ உவமை. உவமை என்பது ஒரு அணி மட்டுமே என்ற கருத்தில் தான் அதுவரை இருந்தோம். இருந்தது நாங்கள் மட்டுமல்லாமல் தொல்காப்பியர் உள்ளிட்ட அனைத்து இலக்கண நூலாசிரியர்களும் உவமையியல் என்றும் உவமை அணி என்றுமே சொல்லி போயிருக்கிறார்கள். இதில் குறிப்பிடத்தக்கது அப்பைய தீட்சிதர் இயற்றிய சித்திர மீமாம்சையில் வரும் கூற்று. தமிழில் இப்பகுதி இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. உவமை என்னும் தவளரும் கூத்தி பல்வகை கோலம் பாங்குற புனைந்து காப்பிய வரங்கி கவினுற தோன்றி யாப்பரி புலவர் இதயம் நீப்பரு மகிழ்ச்சி பூப்ப நடிக்குமே. இதை செல்வ கேசவ முதலியார் என்பவர் இயற்றியதாக தெரிய வருகிறது. இந்த இலக்கண வரையறையின்படி உவமை எனப்படும் குற்றம் நிறைந்த கூத்துக்காரி மிக நேர்த்தியான பற்பல கோலங்களை பூண்டு காப்பியம் என்னும் அரங்கத்தில் மிக்க அழகுடன் தோன்றுவாள். யாப்பறிந்த புலவர் இதயத்தில் நீத்தற்கு இயலாத மகிழ்ச்சி தோன்றுமாறு நடனமாடுவாள் கூத்திடுவாள் என்றே தொன்று தொட்டு உவமை இலக்கண ஆசிரியர்களால் வரையறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. உவமை என்பது ஒப்பனைக்கான ஒரு கருவியே என்பதே எல்லா கவிஞர்களும் கையாண்டிருக்கும் உவமைகள் அனைத்துக்கும் பொருந்தி வரக்கூடிய உண்மை. அற்புதமான உவமைகளை கையாண்டவன் என்று பாராட்டப்படும் காளிதாசனுடைய உவமைகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. உவமை என்பவள் மிக அபூர்வமான அழகுடையவள், மிக நேர்த்தியாக அரங்கில் தோன்றி நடிக்க வல்லவள். ஆனாலும் தவளரும் கூத்தி குற்றம் நிறைந்தவள். தவள் தவளரும் என்ற ஆட்சிக்கு குற்றம் ஃபால்ட் என்பது பொருள். இவள் ஏன் குற்றம் நிறைந்தவள் என்றால் உவமையை ஒரு அளவுக்கு மேல் எல்லைக்கு மேல் விதிக்க முடியாது என்பதே. எந்த உவமையாக இருந்தாலும் அதில் பேசப்படும் பொருளுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அந்த அம்சத்தை மட்டுமே கொண்டு மற்றவற்றை ஒதுக்க வேண்டும். இதில் தெளிவில்லாமல் போனால் வதனமே சந்திரபிம்பமோ பாடல் கூட அதன் பொருளிலிருந்து விலகி போகும். என்னப்பா மூஞ்சி சந்திரனை போல இருக்குதாமே, அப்ப இந்த மூஞ்சிக்கு அமாவாசை உண்டா, தேய்பிறை உண்டா, இல்லாட்டி இந்த கால விஞ்ஞானிகள் சொல்றாங்களே அப்படி மேடு புள்ளம் நிறைந்திருக்குமா, அம்மை போட்ட முகமா என்றெல்லாம் ஆபத்தாக விரிக்க முடியும். அழகு ஒளி குளிர்ச்சி வட்ட வடிவம் இவ்வளவு மட்டும்தான் சந்திர பிம்பமோவுக்குள் அடங்க முடியும். மற்றவற்றையெல்லாம் அந்த ஒதுக்கி வச்சிடத்தான் வேணும். குற்றம் நிறைந்த தவளரும் கூத்தி என்று சொன்னது பொருத்தந்தானே? குற்றம் நிறைந்ததுதான், ஆனால் அழகு சேர்க்கவும் வல்லது. புலவர்கள் மனத்தில் எல்லையில்லாத இன்பத்தை ஏற்படுத்துமாறு நடனமாட வல்லது என்றே எல்லா இலக்கண ஆசிரியர்களும் எந்த மொழியாயினும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த முன்மொழிவை ப்ரீ கன்சீவ்ட் ஆர் ப்ரெஜுடைஸ்டு நோஷன், முதலில் தலையிலிருந்து இறக்கி வைத்த பின்னரே வள்ளுவத்துள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பது ஆசிரியர் கற்பித்த முதல் பாடங்களில் ஒன்று. உவமை என்னும் தவளரும் கூத்தியாகவே மற்றவர்களுடைய கவிதைகளில் நடமாடி திரிந்த நாடக கூத்தியை வள்ளுவர் தன்னுடைய மிக முக்கியமான கருத்தறிவிப்பு கருவியாக கம்யூனிகேஷன் டூல் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்தாலொழிய வள்ளுவரின் இதயம் காண்பது என்பது இயலவே இயலாத ஒன்று என்பார் ஆசிரியர். நீங்கள் உவமையை பற்றி இதுவரையில் கற்றுக்கொண்டதையெல்லாம் கொஞ்சம் அப்புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு வள்ளுவத்துக்குள் நுழையுங்கள் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்துவார். மற்ற அனைத்து புலவர்களுக்கும் உவமை என்பவள் தவளரும் கூத்திதான், அணிதான், அலங்காரம்தான், முகப்பூச்சு உதட்டுப்பூச்சு நகைகள் நேர்த்தியான ஆடைகள் எல்லாம் தரித்து மிக அழகாக காட்சியளிப்பவள் தான். ஆனால் தவளரும் கூத்தி அவளிடத்தில் குற்றம் உண்டு. ஒரு எல்லைக்கு அப்பால் உவமையை விரித்து பொருள் காண்பது இயலாத ஒன்று. இது வள்ளுவரை தவிர்த்த மற்ற எல்லா கவிஞர்களுக்கும் பொருந்தும். ஆனால் வள்ளுவருடைய உவமைகளுக்கு இது பொருந்தவே பொருந்தாது என்பது அவருடைய ஆணித்தரமான வாதம். நோக்கு, மற்றவருடைய கவிதைகள் காப்பியங்களில் உவமை அணியே என்றாலும் திருக்குறளில் உவமைதான் அஸ்திவாரம். மற்றவர்களுக்கு அது கோபுரத்தில் ஒரு பொம்மை, வள்ளுவத்திலோ அது கோபுரத்தை தாங்கும் அடிக்கட்டு. வள்ளுவ உவமைகளை எல்லையில்லாமல் விரித்து கொண்டே போகலாம். அத்தனை விரிவிக்கும் அது விரிவது மட்டுமல்லாமல் அவர் சொல்ல வரும் பொருளோடு ஒத்து போகும் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. இந்த அடிப்படை புரிந்தால்தான் திருக்குறள் புரியும் என்று நான் அவரோடு பழகிய சுமார் 22 ஆண்டுகளில் எத்தனை 100,000 முறைகள் சொல்லியிருப்பார் என்பதற்கு கணக்கில்லை. அவருடைய கட்டுமான நேர்த்தியை, ஸ்ட்ரக்சரல் பியூட்டி காண வேண்டும் என்றால் அசை நிலைகளை தவிர்த்து அளவடைகளையும் உண்மைகளையும் கூட மனத்தில் ஆழ நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால்தான் அவர் சொல்லும் அழகு, கேலி, கிண்டல், குத்தல், நயம்பட உரைத்தல், வலியுறுத்துதல் என்று பல்வேறுபட்ட பாவ நயங்களை மனத்தின் அடி ஆழத்தில் பொருந்த வாங்கி கொள்ள முடியும். ஒரே ஒரு உண்மையையோ அளவிடையோ விட்டுவிட்டால் கூட குரலுக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்க தவறியவர்கள் ஆவோம். அதனால் ஏற்படும் நஷ்டம் நமக்குத்தான். நீங்க எவ்வளவு உயரம் ஏறி முயன்றாலும் வள்ளுவர் சிண்டு உங்க கைக்கு அகப்படாது. அவர் எங்கோ உயரத்தில் நின்றுகிட்டு சிரிச்சிட்டு இருப்பார் என்ற அவருடைய வாக்கியங்கள் எனக்கு எப்போதும் மறக்க முடியாதவை. நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு. இப்போதைக்கு ஒரே ஒரு குறளை எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். வேண்டற்க வென்றிடனும் சூதினை வென்றதுவும் தூண்டிற் பொன் மீன் விழுங்கி அற்று. சூது அதிகாரத்தின் முதற்குறள். 931 குறள். அப்பா சூதாடாதே என்று தொடங்குகிறார். வேண்டற்க, வேணாம்ப்பா, அது உனக்கு வேணாம். தொடங்கும் போதே நம் முகத்தை பார்த்து விடுகிறார் வள்ளுவர். ஏன் வேணாம்? உட்கார்ந்து ஒரு கை ரம்மி ஆடினா, தாயம் ஆடினா, ஆடு புலி ஆடினா, குதிரை ரேஸ் ஆடினா எவ்வளவு பணம் செய்ய முடியும் தெரியுமா யா தாடி என்று நம் மனத்துக்குள் குறுகுறுக்கும் நச்சு வாக்கியத்தை அவர் படிக்கவே படித்து விட்டார். அடுத்த சீரை பாருங்கள். வென்றிடனும், ஜெயிப்பதாகவே இருந்தாலும் அங்கே வென்றிடனும் என்றொரு உண்மை போட்டார் அல்லவா? அதாங்க அந்த கடைசி எழுத்த பாருங்க, அங்க ஒரு இம் இல்ல, அது என்ன பொருள் அதற்கு? எலே, நீ ஜெயிக்க மாட்ட, அப்படியே ஒரு கால் ஜெயிக்கவே ஜெயிக்கிறதுன்னு ஒரு பேச்சுக்காக வச்சுக்குவோம் என்ற குத்தல், நையாண்டி, கேலி, இகழ்ச்சி புன்னகை எல்லாம் மனத்திரையில் தெரிகிறதா? அந்த ஒரு இம் என்ற எழுத்தை தவறுவிட்டால் போச்சு, எதுவும் தட்டுப்படாது. இடையப்பா, சூதாடினா ஜெயிச்சிடலாம்னு கற்பனை பண்ணாத, அது உன் ஜென்மத்தில் நடக்காத காரியம். நீ உன் மொகரக்கட்டைக்கே ஒரு வாட்டி கூட சூதாடி ஜெயிக்க போறதில்லை. அப்படியே தப்பி தவறி குருட்டாம்போக்கில் ஏதோ ஒரு முறை நீ ஜெயிச்சிடுறேன்னு வச்சுப்போம், அப்ப கூட இந்த சூது வேணாம்ப்பா என்று அடுத்த அடி விழுகிறது. ஏயா வேணாம், ஜெயிச்சா கசக்குதா? நாய் வித்த காசு குறைக்காது, நரி வித்த காசு ஊழையிடாது. எனக்கு வேண்டியது பணம், அது கிடைக்கும்னா நீ ஏன் குறுக்கால பூந்து தடுக்கிற என்ற மனம் முழுமுழுக்கிறதா சொல்கிறார். வென்றதுவும் அந்த அளபடியை கவனியுங்கள். அளபடைனா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப உயரத்துக்கு தூக்கி போட்டா என்பதை இந்த காலத்தில் எப்படி எழுதுகிறார்கள்? தூக்கி போட்டா என்றுதானே, அதுதான் அளபடை. இங்கே தூவில் உள்ள ஊவை நீட்டிக்கொள்வது போல் நீட்டிக்கொள்ள வேண்டும். வென்றதும் என்று சொல்லாமல் வென்றதூவும் என்று நீட்டியதால் விரைவு பொருள் சொல்லப்பட்டது. எந்த வினாடி ஜெயிக்கிறாயோ அதே வினாடியில் தோற்கவும் செய்கிறாய் என்று புதி போடுகிறார். என்னது, ஜெயிச்சா ஜோபி நிறைய பணத்தை அள்ளி திணிச்சோமா, வெளியில வந்தோமா, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அது எதுக்கு எனக்கு? அப்புறம் எங்க தோப்பு வந்தது, எல்லாம் ஜெயிப்பு மட்டும்தானே என்று மனம் இழக்கு பண்ணுகிறது இல்லையா? அங்கே ஒரு உபமை போட்டார் வள்ளுவர். வென்றதூவும் தூண்டி பொன்மீன் விழுங்கிற்று அற்று. எலே, ஜெயிப்புன்னா என்னடா? நீ சூதாடி ஜெயிப்பது எப்படி தெரியுமா? தூண்டிலாக வளைந்திருக்கும் இரும்பு துண்டை மீன் வந்து கவ்வியதை போல அதை முதலில் புரிந்துகொள் என்று தாடிக்குள் புன்னகையை ஒழித்து கொண்டவாறு நகர்கிறார் வள்ளுவர். பொன்னென்றால் இரும்பு என்று பொருள். அதாவது அந்த காலத்து தமிழ்னு வச்சுக்கங்களேன். தூண்டிற் பொன் மீன் விழுங்கியற்றா, அது என்னது அது? இங்கே ஊமையை விரிக்காவிட்டால் ஒன்றும் புரியாது. குளத்தங்கரைக்கு போவோம். அங்கே ஒருவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான். கருமமே கண்ணாக தூண்டிலில் ஒரு புழுவை செருகி தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் பாரதி பாட்டு நினைவுக்கு வருகிறதா? தண்ணீருக்குள் தூண்டிலை அதிவேகமாக வீசுகிறான் அவன். அவன் கையில் ஒரு கம்பு, நுனியில் ஒரு கயிறு, கயிற்றின் நுனியில் தூண்டில், தூண்டில் நுனியில் புழு, தண்ணீர் மட்டத்தில் ஒரு தக்கை. அந்த கயிற்றில் கட்டப்பட்டு மிதந்து கொண்டிருக்கிறது மீன் சிக்கிவிட்டது என்பதை அறிவிக்கும் கருவி அது. குளத்தின் நீர்ப்பரப்புக்கு மேல் அமைதியாக தென்படுகிறது. ஆனால் நீர்ப்பரப்புக்கு அடியிலோ ஆயிரக்கணக்கான மீன்கள் உள்ளே திடுமென்று ஓசையுடன் வந்து விழுந்த தூண்டிலை பார்க்கின்றன. அவை தூண்டிலையா பார்க்கின்றன? உண்மையில் அதன் நுனியில் துடித்துக் கொண்டிருக்கும் புழு, வா வா வந்து என்னை கவ்வு என்று அத்தனை 1000 மீன்களையும்
ஒரே சமயத்தில் தன்னை நோக்கி இழுக்கிறது. நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு நூறாயிரம் மீன்கள் தூண்டிலை நோக்கி பாய்கின்றன. ஒரே ஒரு மீன் தான் வெளிகிறது. அத்தனை மீன் கூட்டத்தையும் எட்டி நெக்கி தள்ளிவிட்டு வெகு சாமர்த்தியமாக பாய்ந்து கவ்வி விட்டது வெற்றி கொடி நாட்டியாகிவிட்டது. ஆனால் பறப்பது வெற்றி கொடியா அல்லது பற்றிய மீனுடைய உயிரா? எந்த கணத்தில் மீன் அந்த தூண்டிலை பற்றியதோ அதே கணத்தில் வெடுக்கென்று தூண்டில் உயர்த்தப்படுகிறது. அடுத்த கணம் நீர்மட்டத்துக்கு வெளியே இதுவரையில் தான் சுவாசித்தறியாத வெளியில் மூச்சிறைக்க துடிக்கிறது மீன். தூண்டில் பிடித்த கை மீனை லாகவமாக உருவி எடுத்து கூடையில் போட்டுக் கொள்கிறது. பிறகு சில நிமிடங்கள் துள்ளி துடித்து நெளிந்து எகிரி என்னென்னவோ செய்து பார்க்கிறது. மீன் கூடையின் உயரமோ அதன் துள்ளலுக்கு எட்டாததாக இருக்கிறது. அதன் கல்லறை அந்த மூங்கில் கூடைக்குள் முடிந்து விடுகிறது. அப்புறம் இருக்கவே இருக்கிறது அண்ணாத்தல் செய்யாது அழறு என்று இன்னொரு குரல் பேசும் புலால் உண்டும் வயிறு என்னும் நரகக்குழி. வேறு வழி உண்டோ? இப்போது ஜெயித்த மீன் ஜெயித்ததா அல்லது தோற்றதா? உயிரையே இழந்தது. தோல்வியை காட்டிலும் பெரிதல்லவா மரணம்? உயிரிருந்தால் இன்னொரு முறை ஆடி பார்த்து விடலாம். அதுதான் உயிரே போய்விட்டதே, அப்புறம் என்ன வெற்றி தோல்வி? கொழுத்த புழுவுக்கு பின்னால் இப்படி ஒரு நரகக்குழி காத்திருக்கிறது என்று தெரிந்திருந்தால் அத்தனை ஆயிரம் மீன்கள் அந்த புழுவை கைப்பற்ற இல்லை இல்லை வாய்ப்பற்ற விரைந்திருக்குமா? அல்லது அத்தனை பேரையும் வென்றுவிட்ட மமதையுடன் அந்த மீன் தான் போட்டி போட்டு கொண்டு வந்து இதை பற்றி இருந்திருக்குமா? எந்த கணத்தில் வென்றதோ அதே கணத்தில் தோற்றது, செத்தும் போனது, உடலும் மிச்சமின்றி தின்று தீர்க்கப்பட்டது. சூதும் அப்படித்தானப்பா, ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காதே. எந்த கணத்தில் வெல்கிறாயோ அதே கணத்தில் நீ தோற்கிறாய் என்று வள்ளுவர் எச்சரிப்பது இந்த உவமையை முற்றிலும் விரித்து பார்த்தாலொழிய எப்படி புலப்படும்? அந்த உண்மையையும் அளவடையையும் விட்டுவிட்டால் வள்ளுவரின் செய்நேர்த்தி எப்படி ரசிக்கும்? இப்படித்தான் ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கையில் அமுக்கமான கேரி புன்னகையுடன் ஆசிரியர் கேட்டார், என்னப்பா ஹரி, ஒப்புற வரிதல் படிச்சிருக்கீங்களா? ஓ, படிச்சிருக்கேன் சார் என்றேன். அது சரி.
ஊரணி நிறைந்தற்றே பயன்மரம் உள்ளூர் பழுத்தட்டால் மருந்தாகி தப்பா மரத்தட்டால் என்ற மூன்று குரல் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வருகிறதே. மூன்றும் ஒரே பொருள்தானே பேசப்படுகின்றன. அது எதுக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றார் என்று கொக்கி போட்டார். அவர் இப்படி கொக்கி போடும்போதெல்லாம் அந்த நீல சாயம் படிந்த ப்ளூ டிண்டட் கண்ணாடியின் வழியே அவருடைய கண்கள் சுருங்கிய வண்ணம் சிரிக்கும். அந்த சிரிப்பில் எங்கே சொல்லு பார்க்கலாம் என்ற சவால் இருக்கும். இந்த குரட்பாக்களின் பின்னால் நான் அலைந்த கதையை அடுத்த முறை சொல்கிறேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.